தேவர்கோ அறியாத தேவதேவம் செழும் புலில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாம் ஆர்க்கும் குடியல்லோம் யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மென்மேலும் குடைந்து ஆடுவோமே மென்மேலும் குடைந்து ஆடுவோமே குடைந்து ஆடி ஆடுவோம் என்று பாடல அடியாரோடு கூடியிருக்கின்ற கூட்டுறவை வலியுறுத்துகின்ற பாடலாக சொல்லப்படுகிற பாடலை இந்த பாடலும் ஒன்று சொல்றாரு. இறைவன் எப்படிப்பட்டவன்? தேவர்கோ அறியாத தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற அந்த பெருமாள் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் மேல தேவதேவன் அப்படிங்கிற சொல்லுக்கு தேவன்னா தலைவன் அர்த்தம்ங்க. தேவதேவன் அப்படின்னா தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு பேர். அதுக்குதான் வடமொழியில மகாதேவன் அப்படிம்பாங்க, மகாதேவா அப்படின்னு. நீங்க தமிழகம் கடந்து போனீங்கன்னா பெரும்பாலான ஆலயங்கள்ல மகாதேவர் அப்படின்னா சொல்லுவாங்க. இன்னும் கேரள மாநிலத்துல போய் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் அப்படி கேட்ட சொல்ல மாட்டாங்க. மகாதேவர் டெம்பிள், மகாதேவர் குடி அப்படிங்கிற பொருளை தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். நீங்க ஆந்திர மாநிலத்தில் போனாலும் சரி, கர்நாடகத்தில் போனாலும் சரிங்க, மகாதேவர் மகாதேவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படிங்கிற சொல். நம்ம ஆலயத்துல நமக்கு சிவபெருமான் அப்படிங்கிற முறையில சிவாலயம் என்றும் ஈஸ்வரன் கோயில் என்றும் பலவாறு நாம சொல்லுகிறோம். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் நம் தமிழகம் கடந்துட்டா மகாதேவா, அதனாலதான் வடமொழியில் கூட அந்த மகனு சொல்லும் போது அர ஹர மகாதேவா அப்படிங்கிற சொல்லு சொல்லுவாங்க. மகாதேவா என்பது தேவர்களுக்கு தேவன், தலைவனுக்கெல்லாம் தலைவன். அதனால தேவர்கோ அறியாத தேவதேவன், அதாவது வான் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள். அந்த தலைவர்னா தேவர்களுக்கு தலைவனுக்கு இந்திரன் பேருங்க. இந்திரன் முதலானவர்களால் அறிய முடியாத தலைவன் அப்படிங்கிற ஒரு பொருள். எனவே அந்த அவர்கள் அறியாதவர்கள் அப்படிங்கிற ஒன்று. அது மட்டுமல்ல, இவங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பு மட்டுமல்ல, இறைவனை அந்த அறியாத நிலை என்பது அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறார் என்பதனால இங்க தேவர்கோ அறியாத தேவதேவன் அப்படிங்கிற வகையில பசு ஞானத்தினாலும் பாச ஞானத்தினாலும் அறியப்படாதவன் அப்படிங்கிற குறிப்பை தருகின்ற வண்ணமாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த தலைவன் என்ன செய்கிறான்? தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும். இந்த பயந்து என்ற சொல்லுக்கு நீங்க திருமுறைகளிலேயே பல இடங்களை பார்க்கலாம். பயந்தார் போலும், பயந்தார் போலும்னா பெற்றெடுத்தார் என்று பொருள். பயத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுத்தல் என்பதுக்கு பயத்தல் அப்படின்னு பேருங்க. பயம்னு ஒரு பொருள் இருக்கிறது, அதுக்கு அச்சம் அப்படின்னு பேரு. இறைவன் அச்சம் உடையவன் அல்ல, ஆன்மாக்களின் அச்சத்தை நீக்குபவன். அப்ப இந்த சொல்ல பயந்து அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படைத்தல் என்கிற தொழில் அர்த்தம் இருக்கு. பயந்து அப்படிங்கிறதுக்கு படைத்தலாகிய தொழில். எதை படைக்கின்றார்? பொழில், அதாவது செழும் பொழில் அப்படின்னு குறித்திருக்கிறார். நம் கண்ணால் காணக்கூடிய இந்த உலகத்தை அவன் தான் படைத்திருக்கிறான். சைவ சித்தாந்தம் வகுப்புல படித்தவங்களுக்கு தெரியும், மாயை என்கின்ற நுட்பமான ஒரு பொருளை தன் சக்தியை கொண்டு அந்த மாயைங்கிற பொருளை இயக்கி அவற்றை என்ன செய்கிறான்? நமக்கு தேவையான உடம்பாகவும் உலகமாகவும் நாம் அனுபவிக்கின்ற பொருளாகவும் இதையெல்லாம் ஆக்குகிறான். எனவே தனு கரண புவன போகம் என்கிற நான்கையும் மாயையிலிருந்து தான் இறைவன் ஆக்குகிறான். எப்படி ஆக்குகிறான் கேட்டா, தன் சக்தியை கொண்டு இவற்றையெல்லாம் செய்கின்றான். எனவே அவன்தான் படைக்கிறான் என்பதனால செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும். அவன்தான் படைப்பான், அவன்தான் காத்தலுக்கும் உரியவன், அவனையும் அழித்தலுக்கும் உரியவன். இந்த மூன்றுக்கும் மூன்று தலைவர்கள் இருக்கிறாங்க. படைத்தல்னா பிரம்மன் இருக்கிறார், காத்தல் என்று சொன்னா திருமால் இருக்கிறார், அழித்தல் என்றால் உருத்திரன் இருக்கிறார், இந்த மூவர்களுக்கும் மேலானவன் நம்முடைய பெருமான். எனவே முத்தொழில் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கு உரியவன், இந்த முத்தொழில் மட்டுமல்ல ஐந்தொழிலுக்கும் உரியவன். இந்த ரெண்டுல ரெண்டு தொழில மறைந்து கிடக்கிறது. ஒன்று அந்த மறைத்தல் என்ற ஒன்று, அருளல் என்ற ஒன்று, ரெண்டும் இதுல மறைந்து கிடக்குது. என்னைய மூன்று மட்டும்தான் தெரியுது, படைத்தல், காத்தல், அழித்தல் என்று. எனவே அந்த ஐந்தொழிலுக்கும் உரியவன் நம்முடைய பெருமான் என்பதனால ஐந்தை மூன்றாக சொல்லுகிற வழக்கத்துல படை, பயந்து, காத்து, அழிக்கும் மற்றை அப்படின்னார். எனவே இவ்வாறு நம்முடைய பெருமான் முத்தொழில் செய்யக்கூடிய மூவரையும் படைப்பவன், மூவரையும் காப்பவன், மூவரையும் அழிப்பவன் அப்படின்னு பொருள் வைத்துக் கொள்ளலாம். பயந்து, காத்து, அழிக்கும். அழித்தல் என்பது எல்லாத்தையுமே அழிக்கும் போது எல்லாரும் ஒடுங்குவார்கள், இறைவன் மட்டுமே ஒடுங்காது நிற்பவன் அப்படிங்கிற பேர். அதனால இறைவனுக்கு அவன் எந்த காலத்தும் ஒடுங்கி நிற்பவன். அவன் தாங்க ஊழி பல கண்டவன், யாரும் ஊழிகளை பார்த்ததில்லை. ஏன்னா ஊழி காலம் என்பது எந்த உயிர்களுமே இல்லாது எல்லாமே ஒடுங்கி விடுகிற காலம், அவன் மட்டும்தான் நிற்பான், வேற யாரும் நிற்கும். அதனால அந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்பதை நான் எப்படி சார் பார்க்கறதுன்னு கேட்டா, அவன் படைக்கும் போது அவன் ஒருவனாக இருந்துதான் படைக்கின்றான். எனவே அந்த படைப்பு எப்படின்னு யாரும் பார்க்க முடியாது. அவன் எல்லாத்தையும் ஒடுக்குன்ற பொழுது அவனை தவிர ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. எனவே அவன் ஒருத்தர் தான் நிற்கிறான். இதான் அதனாலதான் அவனுக்கு அந்தம் ஆதியாக நிற்பவன், ஆதியந்தமாக நிற்பவன் என்றதான் நம்ம திருமுறைகள் விரிவாக சொல்லி இருக்கின்றன. அதனால செடும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன். மூவர்கோன், மூவர்னாவே இந்த மூணு பேர் வந்துட்டாங்க, படைத்தல், காத்தல், அழித்தலுக்குரிய அந்த மூவருக்கும் தலைவன், மூவர் கோனாய் நின்ற முதல்வன் என்று இறைவனை மூவர் கோன் என்று குறிப்பிட, கோன் அரசன் என்று பொருள், தலைவன் என்ற பொருளும் உண்டு. மூவர் கோனாய் நின்ற முதல்வன், எனவே அந்த மூவர் கோனாய் நின்ற முதல்வன், அவன் ஒருத்தன் தான் முதல்வன்ங்க, மற்றவர்களாம் முதல்வர்கள் கிடையாது. எல்லா யாராக இருந்தாலுங்க, எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய புண்ணியத்தின் பயனாக அந்த நிலை பெற்றவர்கள். அதாவது ஒரு உயிர் மண்ணில் பிறந்து வளர்ந்து நல்ல புண்ணியங்களை செய்யும் போது அந்த உயிர்களுக்கு இறைவன் பல்வேறு வகையான நிலைகளை கொடுக்கிறான், எப்படி பதவிகளை கொடுக்கிறான். எப்படி சார் நம்ம உண்மையின்னு எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உழைக்கிறவரை பார்த்து கட்சி தலைமை பார்த்து ஒரு எம்பி சீட்டை கொடுக்குது பாத்தீங்களா, அவர் மாதிரிதான் எம்எல்ஏ சீட் கொடுக்குது. யாருக்கு? தலைவர் பார்த்து ரொம்ப காலமா நம்ம கட்சியில இருக்கிறான், யா நம்ம கட்சியிலே இருந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு சீட்டை கூட அவனுக்கு அவனுக்கு கொடுப்பது. எதை வைத்து கொடுக்கறாங்க? அந்த தொண்டனுடைய உழைப்பை கண்டு அந்த தலைவர்கள் கொடுப்பது. இதுதான் நடைமுறை. அந்த அந்த நடைமுறை போல ஆன்மாக்கள் செய்கிற புண்ணியங்களை வைத்துக் கொண்டு இறைவன் என்ன பண்ணுவான், அட இந்த உயிர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறியா, என்ன பண்ணலான்னு. சரி, இந்த அந்த பிரம்மலோகத்துல கொண்டு இவர் தலைவரை போட்டு அங்க இருக்கட்டும், ஒரு மாவட்ட செயலாளரை போட்டாச்சு, இவருக்கு வட்ட செயலாளரா போட்டாச்சுங்க, இவரை வந்து அந்த பேங்க்குலாம் இவரு தாங்க அர்பன் பேங்க், இவரு தாங்க லீடர். ஏன்னா எல்லாரும் ஒரு வகையில பாடுபட்டு இருப்பான், அது ரொம்ப முக்கியமா பாடுபட்டவங்களை எம்பி ஆக்கிடுவாங்க, அது ஒரு கொஞ்சம் கேளமா இருக்கிறவங்களுக்கு சட்டசபைக்கு போற மாதிரி தகுதி கொடுத்துருவாங்க. எல்லாருமே சட்டசபை போனாலும் கூட சில பேர் தாங்க அமைச்சர் ஆகிறாங்க. இதெல்லாம் எதை கொடுத்து? அவங்க அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பை கொடுக்கிறார்கள், அந்த தலைவரிடத்துல அவங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்களோ அதை கொடுத்து கட்சி தலைமை கொடுக்கிறது. அது மாதிரி இறைவனிடத்துல யாரெல்லாம் நேசமுடையவராக இருக்கிறார்களோ அது மாதிரி கொடுக்கும். என்ன ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைவர் கொடுப்பது ஆதாயத்தின் நோக்கில் கொடுப்பார், அந்த தலைவர் ஆதாயம் இல்லாம கொடுப்பார். நீ உனக்கு கொடுத்துட்ட மாசமான இவ்வளவு கொண்ட கஜான சேர்த்திரு அப்படின்னு இந்த தலைவர் கொடுப்பார். அந்த தலைவர் அப்படிலாம் கேட்டு வாங்குற ஆள் இல்லைங்க, அவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும், அவருக்கு எல்லாமே அவனுடையது. ஆனால் அவருக்கு போய் நம்ம இதெல்லாம் கொடுத்தெல்லாம் வேலை செய்ய முடியும், சூட் கேஸ் கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணவும் முடியும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த தலைமைக்கும் அந்த தலைமைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இது மாதிரி. ஏன்னா நீங்க கண்ணுக்கு காணாத ஒரு அரசை நீங்க கண்ணுல கற்பனை பண்ணி பார்க்கணும்னா, உங்க கண்ணுக்கு எது தெரிகிறதோ அதை வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா இப்படித்தாங்க அங்கேயும் இருக்கும், இப்படித்தான் அங்க அங்க இருக்கும்னா, நீங்க நம்ம இடத்துல இருக்க ஆஸ் பர் ரூல் என்னவோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு அரசியல் இருக்கப்போ எப்படி அந்த கட்சி நடத்த வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறதோ அந்த சட்டத்தின் வண்ணமாக நிற்பவன் இறைவன். அதனால நம்மை போந்து இருக்கக்கூடிய உயிர்கள் பல புண்ணியத்தை செய்யும். இப்ப நிறைய பேர் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா, இன்னைக்கு திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு பத்து மூட்டை, ஒரு மூட்டைனா ஒரு மூட்டை சாப்பாட்டை சமைச்சு வரவங்களாம் நல்ல சுத்தமான சாப்பாடு, சும்மா ஏனாதானான்னு கொடுக்காம நல்ல சுவையான உணவு, தரமான உணவை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இங்கெல்லாம் சாப்பிட்றோம். அண்ணாமலையார் வருகிற வணங்க வருகிறவர்கள்லாம் பசியோடு இருக்கக்கூடாது, ஒரு அன்போடு ஒரு தொண்டர் கொடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு நிச்சயம் ஏதாவது கொடுத்தாகும். என்ன கொடுப்பது அவருக்கு? இவ்வளவு தொண்டு எங்க நாள்தோறும் மாசம் மாசம் எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு மூட்டை சோத்தை கொண்டாந்து ஆக்கி கொண்டு வந்து சுத்தமான உணவு கொடுத்து சுத்தமான தண்ணீர் கொடுத்து அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு கொடுத்து வரா, அந்த தொண்டருக்கு என்னதான் கொடுப்பது அப்படின்னா இறைவன் அந்த உயிருக்கு ஏதாவது கொடுத்தாக வேண்டும். ஏன்னா அது அந்த செய்யும் போது அதுல அவன் அந்த பணி செய்யற அன்பருடைய நிலையை பொறுத்து கொடுக்கறாருங்க. எப்படி கொடுப்பாருன்னா சில பேர் பண்ணுவாங்க, தன்னை வெளிப்படுத்தி கொண்டு செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த குழு மாதந்தோறும் நடை கொடுக்கிறது, நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு அதை விளம்பரப்படுத்தி கொண்டு கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விளம்பரப்படுத்தி கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதே அண்ணாமலையாருக்கு கொடுக்கிற அந்த பணிக்கு அண்ணாமலையார் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு உலகத்துல ஒரு லீடர்ஷிப் கொடுத்துருவார். நீ போய் சக்தி உலகத்துல இரு, நீ பிரம்மன் உலகத்துல இருன்னு கொடுத்துருவார். அதே ஒரு தொண்டர், தன்னை வெளிப்படுத்தி கொண்டாத ஒரு தொண்டருங்க, அவரால் இயன்ற ஒன்று ஒரு ஒரு பானை தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வழியா போறவங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்க எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண சிவாய நம திருநாவுக்கரச தண்ணீர் பந்தல் அப்படின்னு அமைத்து கொண்டு போறவங்களை தண்ணி கொடுத்து நிற்கிறார். இவருக்கும் இறைவன் அருள் செய்யணும். ஒரு மூட்டை சோறாக்கி போறவருக்கும் இறைவன் அருள் செய்யணும். ஒரு பச்சை தண்ணி தானே இது, ஒரு பாத்து மண்பாண்டத்தை வச்சு வச்சுட்டு ஒரு டம்ளர் போட்டு வச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் சிவசிவா சிவசிவான்னு கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், இவருக்கு அருள் செய்யணும். இப்ப நாம என்ன என்ன பண்ணுவோம், ஐயா ஒரு மூட்டை சோறாக்கி போடுறாருயா, ருசியான சாப்பாடு போடுறாருயா, அவருக்கு தான் ஏன் நிறைய கொடுக்கும்னு கொடுப்போம். இப்ப அந்த இறைவன் எப்படி பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த தொண்டர் தண்ணீர் கொடுக்கிறார். இதுல வந்து எதை கொடுத்தார்கள் என்று இறைவன் பார்ப்பதில்லைங்க, என்ன உள்ளத்துல என்ன நினைப்புல கொடுக்கறாங்கன்னு அவன் ஒத்துந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்ப்பான். ஊடுருவி பார்க்கிற திறன் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. ரேசர் கருவிகள் எப்படி அப்படியே உள்ளுக்குள்ள போய் அந்த ஆள் செக்அப்னு சொல்லி நம்மளை கொண்டு உள்ள தள்ளினானா, உள்ளுக்குழுக்குற எல்லாத்தையும் காட்டிட்டு பாருங்க, என்னென்ன பழுதுபட்டு இருக்கிறது, எது சரியா இருக்குது, எங்க கட்டி இருக்குது, எங்க ரத்தம் ஓடாம உறைந்து போய் நிற்கிறது எல்லாம் காட்டுது. இந்த பக்கம் இப்படி விட்டோம்னா இந்த பக்கம் அந்த கதிர் வெளியே வந்துருது. வெளியே வரும்போது உள்ளுக்குழுக்கு எல்லாம் காட்டுது இல்லைங்களா. அப்ப அது மாதிரி நம்ம நெஞ்சுன்னு ஒண்ணு இருக்குதே, அந்த ரேசர் காட்டுமா? அது காட்டுற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆச்சு? மருத்துவர் பூரா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஊசி போட்டு நம்மளை உள்ள அந்த ரூம்ல தள்ளி மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வேணுங்கிற வகையில கறந்து எடுத்துடலாம். ஏன் இவருக்கு இது மேலதான் பற்று இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சு அவருக்கு மயக்க தெளிஞ்ச பிறகு அவருக்கு பிடிச்சதான் நாலு வார்த்தை பேசி, சார் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா வாங்க அவர், ஆகா நமக்கு பிடிச்சதா டாக்டர் பேசி இருக்கிறான்னு கையெழுத்து போட்டு சொத்த பூரா எழுதி கொடுக்குற சும்மா வந்துருவார் அவர். ஆனா இந்த மனங்கிற ஒண்ணு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்காது. நீங்க ஒன்னே கொடுத்தா இதயத்தை காட்டிடும், கல்லீரல் எங்க இருக்குது காட்டும், என்னென்ன உடம்புல உறுப்புகளுக்குதான் எல்லாம் காட்டுது. இந்த மனசு மனசுன்னு ஒண்ணு சொல்றாங்களே அது அதுக்குள்ளதான் இருக்குதா, அதை கொஞ்சம் காட்டுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டா அந்த டாக்டராலையும் காட்ட முடியாது. ஏன் அந்த மனசு எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையாம் பாரு டாக்டர். ஏன்னா அது காட்டாது, அது ரொம்ப நுட்பமான பொருள். அது மனசே இல்லாம இருக்குமா? நாம சாதம் ஏன்னா மனசாட்சியே கொஞ்சம் கூட கிடையாதாயா? இயல்பா நம்ம பேசுகிறோம், ஒருத்தர் இரக்கம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சானா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அவனுக்கு, இப்படி பண்ணிட்டானே அவன் அப்படிங்கிறோம். அப்ப அந்த மனம்ங்கிற ஒன்று இருக்குது என்பதை நாம் ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். மனத்தின் வழி நடப்பதனால தாங்க நமக்கு மனிதன் பேர். மனத்தின் வழியாக நடக்கும் கொஞ்சம் சிந்திக்கிற திறன் நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஆடு மாடுக்கோ கோழி பறவைகளுக்கோ வேற விலங்குகளுக்கோ சிந்திக்கிற திறன் கிடையாது. இன்னைக்கு நாம் இதுவரை இப்படி போயிட்டோம், நீ நாளை இந்த பக்கம் போக வேண்டாம் இப்படி போய்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு தான் வருமே ஒழிய ஆடு மாடுக்கு அந்த சிந்தனை வருமா? எப்பவும் போல அந்த பக்கம் தான் போகும். அது ஒன்னொன்னு ஒரு நாளைக்கு ஒன்று அடிச்சடி சாப்பிட்டே இருக்குன்னா இது ஐயோ ஒன்று குறைஞ்சு போச்சு, 40 இருந்தோம் 39 ஆயிடுச்சு 38 ஆகி போச்சு, இனி இந்த பக்கம் போக வேண்டாம் நமக்கு அப்படின்னு நான் நினைக்கும். அது பாட்டுக்கு அந்த பக்கம் அதான் சொல்லுவாங்க, ஆட்டு மந்த மாதிரி போயிட்டு இருக்கம்பாரு, முன்னாடி போனா பின்னாடி போயிட்டு இருக்கம்பாரு, ஏன்னு கூட கேள்வி கேட்க மாட்டாயா அப்படிங்கிறோம். அப்ப மனத்தின் வழி நடப்பதனாலதான் நமக்கு மனிதன் என்று பேரு. ஆறாவது அறிவு, அதனால தொல்காப்பியம் சொல்லும்போது தொட்டா அறிகின்ற உயிர்கள் இருக்கிறது, சுவையை அறிகின்ற உயிர்கள் இருக்கிறது, அப்படியே காற்றுல வரக்கூடியதை அறிந்து கொள்ளக்கூடிய அதை அறிகின்ற உயிர்கள் இருக்கிறது. இப்ப எறும்பு இருக்குதுங்க, எதை வச்சு இனிப்பு வச்சிருக்குன்னு கண்டுபிடிக்குது. அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல, இந்த காற்று இனிப்புல படுகிற காற்று அப்படியே அந்த பக்கம் போகுங்க, போச்சுன்னா அதுக்கு மூக்குள் நுகரும் இனிப்பு இருக்குதுன்னு. அந்த இனிப்பினுடைய நுகர்வு எந்த பக்கம் வருதோ அந்த நோக்கி அது வந்து சேரும். நீங்க நல்லா மூடி வச்சு பாருங்க, அந்த பாத்திரத்துக்கு எறும்பு வரவே வராது. ஏன்னா காத்து போய் பட்டாத்தான் இனிப்பு அது காட்டி தரும். நீங்க இனிப்பு காற்று வராதவா நன்கு மூடி வைத்து விட்டால் என்ன செய்யாது, அந்த இடத்துக்கு எறும்பு வருவதில்லை. இதுதான் அடிப்படை. ஏன்னா அந்த அதனுடைய அறிவு என்னன்னு கேட்டா மூக்கினால அறியும். மூக்கினால மட்டும் அறிய நினைச்சிக்காதீங்க, தொட்டா அறியும். அப்ப தொடு உணர்வும் இருக்குது, மூக்குனால் அறிகின்ற அறிவு அதுக்கு இருக்குது. இப்படி இதாங்க அறிவு, ஓரறிவு. தொல்காப்பியம் இருக்குது, ஓரறிவுனா என்ன, ஈரறிவுனா என்ன, மூவறிவுனா என்ன, நாலறிவுனா என்ன, அஞ்சறிவு, அஞ்சு வரைக்கும் சொல்லி போட்டு ஆறாவது அறிவு என்னன்னு கேட்டா அவற்றொடு மனமே. அவ்வளவுதான். தொட்டா அறிகின்ற அறிவு ஒன்று, கண்ணால் காண்கின்ற அறிவு, காதால் அறிகின்ற அறிவு, மூக்கால் அறிகின்ற அறிவு, வாயினால் அறிகின்ற அறிவு, இதுதான் அஞ்சறிவு. ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டியது இல்லைங்க. இன்னும் அஞ்சறிவு நாங்களே என்னன்னா பேசுனா கேட்கறது காது. எந்தெந்த உயிர்களா காது இருக்குதோ அது ஒரு அறிவு. எந்தெந்த உயிருக்கெல்லாம் வாய் இருக்குதோ அதெல்லாம் ஒரு, தாவரங்களுக்கு வாய் இருக்குதா இல்ல. எனவே அதை நீங்க வாய் இருக்கிற அறிவாக கண்டுபிடிக்க முடியாது. தாவரங்களுக்கு கண் இருக்குதா கிடையாது. ஆனா அந்த தாவரம் தொட்டா உணர்ந்து கொள்ளும். தொட்டா உணர்கின்ற அறிவு தாவரங்களுக்கு உண்டு. விலங்கு என்ன பண்ணும், தொட்டாலும் அறியும், கண்ணால பார்த்தும் அறியும். அப்ப விலங்கு இன்னும் ஒரு படி மேல, அதுக்கு ஐந்து அறிவு இருக்குது. தொட்டறிதல், கண்டறிதல், கேட்டறிதல், நுகர்ந்தறிதல், வாயின் சுவையறிதல், இதெல்லாம் விலங்குக்கு இருக்கு. அதனால அதுக்கு அஞ்சு அறிவு. அதுக்கு எது இல்லைன்னு கேட்டா மனசாட்சி மட்டும் கிடையாது விலங்கு. அதனாலதான் பல நேரங்கள்ல மனிதன் விலங்கை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்வது காரணம் அதுதான். எனவே ஆறு அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இந்த அறிவு நிலை இப்படி ஒன்றொன்றாக ஒன்றொன்றா பார்க்கும் இல்லைங்களா. அந்த நிலை எது சொன்னா, அந்த தொண்டு செய்கின்ற ஒன்று, மனம் எந்த மனத்தோடு அந்த தொண்டு செய்கிறோம் என்பது இறைவன் அறிந்து கொள்வான். இந்த கருவி காட்டாது. நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆனா நான் செய்யறது நல்ல பணிங்க. அண்ணாமலையில போய் ஒரு மூட்டை சாப்பாடு போறது நல்ல பணி, யாராவது குறை சொல்ல முடியுமா என்ன. ஆனா அவருக்கு என்னன்னா, நான் அண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு ஒரு மூட்டை சாப்பாடு போடுவனுங்க, சாப்பாடு போடுவனுங்க, சாப்பாடு போடுவனு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி போடுவார். இதுவும் புண்ணிய பயன்தான். யாருக்கு கொடுக்கறானே தெரியாது. ஒரு இடத்துல அருமையான ஒரு சின்ன பந்தலை போட்டு அருமையான மண்பாண்டத்தை எடுத்து வச்சு ஒரு டம்ளர் வச்சு தண்ணி கொடுத்து கொண்டு அண்ணாமலையார் நினைச்சு சிவசிவா 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 உன்னை வணங்குற தொண்டர்கள் தண்ணீர் தாகத்தோடு செல்லக்கூடாது பெருமானே என்று இறைவனை நினைத்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு தொண்டர் பணி செய்து கொண்டிருந்தார். இவருக்கு அருள் செய்யணும். இதுல யாருக்கு அருள் செய்வார்னு கேட்டீங்கன்னா, இந்த தன்னை வெளிப்படுத்திக்காது செய்கின்ற அந்த தொண்டருக்கு செலவே ஒண்ணும் இல்லை. அங்க பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, தண்ணி பிடிச்சுக்கொண்டு வைக்கிறாரு. செலவே இல்லைன்னாலும் கூட தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாது செய்கிற அந்த தொண்டருக்கு திருவடி பெற்றே கொடுத்துருவான். தன்னுடைய உலகத்துல இருக்குமாறு செய்திடுவான். தன்னை வெளிப்படுத்துமாறு செய்கிற அந்த சாப்பாடு போட்டவருக்கு என்ன பண்ணுவாரு, ரொம்ப நல்ல ஆர்வத்தோடு பண்ணிருக்கிறாரு. ஒன்னு திருமார், என்ன பிரமன், என்ன இந்திரன், இப்படி ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்து அங்க போய் உட்கார்ந்துக்குப்பா, போய் நல்லா அனுபவிப்போ இப்படின்னு கொடுத்துருவார். இப்ப இதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி இடங்கள்ல போய் உட்கார்ந்துட்டோம்னா அந்த புண்ணிய தீர்கிற காலம் வரைக்கும் அங்க இருப்போம். அது தீர்ந்து போன பிறகு என்ன ஆகும் கேட்டா, மீண்டும் இங்கதான் வந்தாலும் மண்ணுக்கு வந்து ஜீரோல இருந்து தொடங்கும் நம்ம அக்கௌண்ட். இதாங்க நம்முடைய அருளாளர்கள் விண்ணுலக வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்ததுக்கு அதான் காரணம். எனக்கு தேவர் பதவி கொடுத்தா வேண்டாம், அரச பதவி கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு சொன்னது எதற்காக கேட்டீங்கன்னா, அந்த புண்ணிய பயன்கள் எல்லாம் அனுபவித்து தொலைக்கப்பட்ட பிறகு நாம் பூஜ்யத்துல வந்து நின்றுடுவோம். அவர் திருப்பி நம்ம ஆரம்பிச்ச இடத்துல தொடங்கி வரணும். எவ்வளவு காலம் ஆகிறது நினைச்சு பாருங்க. அதனால அடியார்கள் அது போன்ற நினைப்புல தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தொண்டு செய்தாங்க. 63 தன்னை வெளிப்படுத்தி கொண்டாமதான தொண்டு செய்தாங்க. இறைவன் தான் வெளிப்படுத்த வந்தான். அடா நம்ம அன்பன் இப்படி இருக்கிறாயா, இதுவாறு அந்த உலகம் கண்டுக்காமலே இருக்குதே. இந்த தொண்டனுடைய உலக அன்ப உலகத்துக்கு காட்டான இறைவன் வந்து வந்து தொண்டன் அன்பை காட்டினார். அதான் நம்முடைய 63 வரலாறு. அதனால இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, அறிந்து அந்தந்த உயிருடைய நிலைக்கு தக்க பயனை தருகின்ற அந்த தலைவன். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றான்னு கேட்டா, அந்தந்த உயிர் செய்கின்ற நிலைக்கேற்றார் போல நிலை பெறுவான். அப்ப படைத்து காத்து அழித்து மறைக்கின்ற அந்த ஐந்தொழிலுக்கு ஐந்து தலைவர் இருக்கிறாங்கன்னா, நீங்க செய்கிற புண்ணியத்தை பொறுத்து நீங்களும் ஒரு தலைவர் ஆகலாம். எந்த தலைவர் ஆகலாம், ஐந்தொழிலுக்குரிய தலைவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க பாருங்க. அதுல யார் வேணாலும் ஆகலாம். ஆனா யாராக முடியாதுங்க, சிவபெருமானாக ஆக முடியாது. அவன் அருளை பெறலாம், அவனுடைய அருளை தெளித்து இருக்கலாம், அவன் கருணைக்குள்ள கலந்து இருக்கலாம். இதுதான் நமக்கு வேண்டியது, அதுதானே ஒழிய வேறொன்றும் அல்ல. அதனால அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, மூவர்கோனாய் நின்ற முதல்வன். இந்த மூவர்கோன் வேறு, அந்த மூவருக்கும் தலைவனாகி நிற்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தலைவர் வேறு, அந்த தலைவுக்கெல்லாம் தலைமை பொறுப்பாக இருக்கிற பெருமான் வேறு. எனவே மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூதாதை. அவன் யார் அப்படி கேட்டா மூதாதை என்று குறிப்பிடுகிறார். அந்த பெருமான் இப்ப மூத அப்படிங்கிறதுக்கு மூப்புன்னு பேருங்க, அதாவது மிக பழமையாக நிற்கக்கூடியவன் அப்படிங்கிற சொல்ல மூப்புன்னு ஒன்னு உண்டு. அந்த சொல்லுக்கு இன்னொரு பொருள் சிறப்புன்னு ஒரு பொருள் இருக்குது. மூத்த திருப்பதிகம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த பதிகம்னு பேரு. அதனால மூது அது மூப்பு என்பதற்கு சிறப்பு என்ற ஒரு பொருள் உண்டு. அந்த வகையில மூதாதை சிறப்புக்குரிய தந்தை அப்படின்னு பொருள் சொல்லலாம். எனவே மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை. மூதாதை அப்படின்னா சிறப்புக்குரிய தந்தை என்று சொல்லக்கூடிய நிலை. எனவே அந்த பெருமான் எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்தும் தந்தையாக இருந்து நெறிப்படுத்துகின்ற தலைவன். எனவே மூதாதை மாதாலும் பாகத்து எந்தை, உமையம்மையை ஆட்சி செய்கின்ற பெருமான். மாது ஆளும், மாது ஆளுகின்ற பெருமான் இல்லைங்க, மாதை ஆளுகின்ற பெருமான். உள்ள ரேட்டுக்குதான் சொல்லுக்குரிய வேறுபாடு. மாதாளும் பாகத்து எந்தை, எனவே அம்மையை ஆட்சி செய்கின்ற பெருமான். இங்க அருள், அருள் என்பதை அம்மை என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. எனவே மாதாளும் பாகத்து எந்தை என்று குறிப்பிடுகிற, மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் ஆண்டு கொண்டான். எனவே அந்த பெருமான் மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன், யா எல்லாத்துக்கும் தலைவன், என்ன செய்தான் என்னையும். அந்த என்னையும் அப்படிங்கறதுல ஒண்ணுக்கும் ஆகாத என்னையும் அர்த்தது பேர், என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். அவன் ஆண்டு கொண்டதுனால எனக்கு ஒரு இருமாப்பு இருக்குதுங்க. என்ன இருமாப்புனா, எனக்கு யார பத்தியும் கவலை இல்லையா, யாம் ஆருக்கும் குடியல்லோ, நான் யாருக்கு, சிவபெருமானுக்குத்தான் அடிமை. இந்த அரசர் வந்தாரு, அவரு வந்தாரு, இவரு வந்தாரு, நீங்க சொன்னா கட்டுப்படுகிற ஆள் நான் அல்ல. நான் யாரு தெரியுமா, சிவபெருமானுக்கு ஆள். எனவே உங்களுடைய ஆணைகளுக்கெல்லாம் நான் கட்டுப்படுற ஆள் கிடையாதுயா, உன்னுடைய சட்டம் எங்கிட்ட செல்லாது அப்படிங்கிற இருமாப்பு நாவுக்கரசு பெருமான் உள்ளத்துல இருந்தது போல இந்த பாடல்ல மணிவாசக பெருமான் எடுத்து, ஏன்னா அவற்றை நாம் படிச்சுக்கிறோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் அப்படின்னு அந்த தொடரை போல அருமையான தொடர்பு. யாம் ஆர்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம், யாது மஞ்சோங்கிறது விரிச்சிங்கன்னா நாம இருக்கும் குடியோம் பாட்டு, நமனை என்றோம் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணி எறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இதெல்லாம் விரிச்சுக்கணும். யாதும் அஞ்சோம் எதா இருந்தா என்னையா ஒத்த வரைக்கும் எழுதிக்க, நாம் ஆர்க்கும் குடியல்லோம் அப்படிங்கறத இவர் யாமார்க்கும் குடியோன்னு. அது போல இங்க யாது மஞ்சோம், எந்த ஒன்றுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன், நோய்க்காகவோ அல்லது இந்த துன்பம் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும், நீ எந்த பூச்சாண்டி சொல்லி என்னை பயமுறுத்த முடியாது, நான் எதை பத்தியும் கவலைப்படுவோம் அல்ல. ஏன் தெரியுமா, என் பெருமானுக்கு நான் ஆட்பட்டு இருப்பதனால, யாவர்கோன் என்னையும் வந்து ஆட்கொண்டான் என்பதனால நான் யாருக்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம். அப்ப என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரே ஒரு ஆனந்தம் என்ன தெரியுங்களா, அவன் அருளை சிந்திக்கக்கூடிய அடியார்கள் அவங்களோட கலந்து அவங்களோட ஆடியும் பாடியும் இருப்பது தவிர எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம்னாருங்க. அதாங்க சொல்லியிருக்கிறார், யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடு. ஆக அவனுடைய அடியார்களோடு கூடி வந்து அவங்களோடு கலந்து நின்று அவங்க ஆடி பாடி மகிழ்வது போல நானும் அவங்களோட கூடி நின்று அப்படி ஆடி பாடி மகிழ்வேன் என்று குறிப்பிடுகிறார். அவன் அடியாரோடு மென்மேலும் என்ற வகையில மேலும் மேலுமாக அந்த திருக்கூட்டத்தில் சேர்ந்து கூடியும் ஆடியுமாக நான் நிற்பேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே குறைந்து ஆடி ஆடுவோமே என்று இந்த பாடல குறிப்பிடுகிறார். எனவே அடியாரோடு கூடி ஆடியும் பாடியும் இருப்பதுதான் இங்கு சொல்லப்பெறுகிற நிலை என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். அதுவும் அவன் அடியாரோடு கூடியிருப்பதுதான், வானுலக பதங்களை காட்டிலும் அடியாரோடு கூடியிருக்கிற வாழ்வு மேலான வாழ்வு என்பதை இந்த பாடல பதிவு செய்திருக்கிறார். எனவே தேவர்கோ அறியாத தேவதேவன் செலும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனான் என்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டுகொண்டார் யாம் ஆர்க்கும் குறியல்லோ யாது மஞ்சோ நேவினோம் அவன் அடியார் அடியாரோடு நென்மேலும் குடைந்து ஆடி ஆடுவோமே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார்.